ගරු සම්මුගන් කූවනාතන් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනවා.
மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே, 2025 ஆண்டுக்கான பாதீட்டு விவாதத்தில் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் பற்றிய எனது கருத்துக்களை இந்த அவையிலே எடுத்துக் கூறப்படுகின்றேன். மாகாண சபையானது அரசியலமைப்பின் 13வது திருத்தத்திற்கு அமைய உருவாக்கப்பட்ட ஓர் துணை அரசாங்கமாகும். அதிகார பகிர்வினையும் மக்கள் பங்கு பெற்றுதலையும் முதன்மையான கருப்பொருளாக கொண்டு மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டன. மாகாண சபைகள் உருவாக்கப்பட்ட பொழுது அவற்றுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் சில முழுமையாகவும் பல பாதியாகவும் மத்திய அரசால் மீளப்பெறப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக கமல்நிலை சேவை துறையை மத்திய அரசு முழுமையாக எடுத்துக்கொண்டது. கல்வி, மருத்துவம், விவசாயம், நீர்ப்பாசனம் முதலிய துறைகளில் கணிசமான பகுதிகளை மாகாண சபையிடமிருந்து மத்திய அரசு எடுத்துள்ளது. பல நாடுகளில் மாகாண சபைகள் பள்ளிக்கூடங்களை மட்டுமன்றி பல்கலைக்கழகங்களை நடத்துகின்ற சூழலில் தேசிய பாடசாலை என்ற பெயரில் மாகாண சபையின் கீழ் உள்ள பள்ளிக்கூடங்களில் பாதியை மத்திய அரசு எடுத்துக்கொள்வது ஒரு நியாயமான செயற்பாடு அல்ல. மாகாண சபையிலிருந்து மத்திய அரசு எடுத்துக்கொண்ட துறைகளை மாகாண சபைகளுக்கே மீள அளிக்க வேண்டும். அத்தோடு மாகாண சபைக்கு கூடுதல் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். மேலும் மாகாண சபை தேர்தல்கள் நீண்ட காலமாக நடத்தப்படாமல் உள்ளன. இது மக்களாட்சி கோட்பாட்டை மறக்கும் ஒரு செயற்பாடாகும். எனவே முன்னே அரசுகள் விட்ட தவறுகளை இந்த அரசாங்கமும் விடாமல் மாகாண சபை தேர்தலை மேலும் தாமதமின்றி நடத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். எமது நாட்டில் உள்ள மாகாண சபைகள் அதிகாரங்கள் அற்ற சூழலில் தமது ஊழியர்களுக்கே ஊதியம் வழங்க மத்திய அரசிடமிருந்து நிதியை கேட்க வேண்டிய சூழலில் உள்ளன. எமது அயல்நாடான இந்தியாவில் உள்ள மகாராஷ்டிரா, தமிழ்நாடு முதலிய மாநிலங்கள் மாகாணங்கள் மத்திய அரசுக்கு நிதி வழங்கும் அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதை நாம் காணலாம். இதற்கு அந்த மாகாணங்களுக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருப்பதே காரணமாகும். அதுபோல எமது மாகாணங்களுக்கும் கூடுதல் அதிகாரங்கள் வழங்கினால் பகிர்ந்தளிக்கப்பட்டால் அவைகளும் மத்திய அரசுக்கு நிதி வழங்கும் அளிக்கக்கூடிய சூழல் உருவாகும். உலகுள்ள பல நாடுகளில் மத்திய அரசிடம் கல்வி, சுகாதாரம் முதலிய அமைச்சுகளே இல்லை. அவை அனைத்தும் மாகாண சபைகள் அல்லது மாகாண அரசுகளுக்கே வழங்கப்பட்டுள்ளது என்பதை இந்த இடத்திலே நினைவூட்ட விரும்புகின்றேன். நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் திருவண்ணாமலை மாவட்டம் அமைந்துள்ள கிழக்கு மாகாணத்திற்கு 2025 பாதீட்டில் மீண்டு வரும் செலவீனமாக 47,603 மில்லியன் ரூபாவும் மூலதன செலவாக 8,667 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மூலதன செலவாவது கடந்த ஆண்டை விட 3,813 மில்லியன் ரூபாய் அதிகமானதாகும். இது பாராட்டக்கூடிய விடயம். எனினும் கிழக்கு மாகாண தேவைகள் ஒடுப்படும் பொழுது இந்த ஒதுக்கீடானது யானை பசுக்கி சோழப்பறி போட்ட கதையாகவே காணப்படுகின்றது. எனவே மூலதன நிதியை மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். பாதீட்டின் வாயிலாக மூலதன நிதியை மேலும் அதிகரிக்க முடியாவிட்டால் வேறு வழிகள் மூலம் மூலதன நிதியை மாகாண சபைக்கான மூலதன நிதியை அதிகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். கிழக்கு மாகாண சபையிலே 646 பணியாளர் பற்றாக்குறை காணப்படுகிறது. இந்த அலுவலர்கள் இன்மையால் நிர்வாகத்தினை நடத்துவது மிகவும் சிக்கலாக உள்ளது. ஆகவே மேற்படி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு ஆவண செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றேன். கிழக்கு மாகாணத்தில் உள்ள 45 உள்ளூராட்சி சபைகளில் பெரும்பாலான சபைகள் வைத்துள்ள குப்பை எழும் வாகனங்கள் பயன்பாட்டுக்கு ஒவ்வாதவையாக காணப்படுகின்றன. இவற்றுக்கு மாற்று வாகனங்கள் வழங்காவிடின் உள்ளூராட்சி சபைகள் தத்தம் கடமைகளை துப்புரவு பணிகளை செய்ய முடியாத சூழல் ஏற்படும். இதை தவிர்க்கும் பொருட்டாக குப்பை எழுவதற்கு குறைந்தது பட்டியலிடம் கூடிய உழவு இயந்திரங்களையாவது வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு பல உள்ளூராட்சி சபைகளுக்கு தீயணைப்பு ஊர்திகள் இல்லை. எனவே மக்களின் நன்மகதி இவைகளுக்கு தீயணைப்பு ஊர்திகள் கிடைக்க ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் பேரிடர் காலங்களில் வெள்ள நீரை அகற்றுவதற்கும் பாதைகளை திருத்துவதற்கும் ஏசிபி முதலிய கனரா வாகனங்கள் பல உள்ளூராட்சி சபைகளிடம் இல்லை. குறித்த உள்ளூராட்சி சபைகள் இதனால் உள்ளூராட்சிகள் பெரிதும் இடர்படுகின்றன. எனவே மேற்படி வாகனங்களை கொண்டிராத சபைகளுக்கு அவற்றை வழங்க ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கிழக்கு மாநிலத்தில் உள்ள 45 உள்ளூராட்சி சபைகளில் தொழில்நுட்ப அலுவலர்கள், பொது சுகாதார அலுவலர்கள், பரியார வீட்டு அலுவலர்கள், நுகர உதவியாளர்கள் மற்றும் பதவிநிலை உத்தியோகர்கள் ஆகியோரது பற்றாக்குறை பெரிதும் காணப்படுகின்றது. குறிப்பிட்ட பதவிகளில் 50% வெற்றிடங்களாகவே காணப்படுகின்றன. இப்பதவிகளுக்குரிய அலுவலர்களை நியமிக்காவிடின் உள்ளூராட்சி சபைகள் தமது பணிகளை செய்ய முடியாத சூழல் உருவாகும். எனவே மேற்படி துறைசார் பணியாளர்களை தாமதம் என்று நியமிக்க ஆவண செய்யுமாறு
கேட்டுக்கொள்கிறேன்.
உள்ளூராட்சி சபைகள் குப்பை எழுதல், திருவிளக்கு போடுதல், வீதிகளை பராமரித்தல் முதலிய பணிகளை செய்வன என்று இல்லாமல் அவற்றுக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். முன்னேறிய நாடுகளில் உள்ளூராட்சி சபைகள் கூடுதல் அதிகாரங்கள் கொண்டுள்ளதை காணலாம். எடுத்துக்காட்டாக ஏறத்தாழ 5 மில்லியன் மக்களை கொண்ட டொரண்டோ நகரத்தின் காவல்துறை ஆணையாளரை அந்த மாநகர முதல்வரை நியமிக்கிறார் என்பது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இத்தேர்தல் இல்லாவிட்டாலும் அடுத்த தேர்தலாவது திரு மகிந்த தேசப்பிரி அவர்களது தலைமையிலான உள்ளூராட்சி சபை எல்லை நிர்ணய குழுவின் அமைப்பு பரிந்துரைக்கு அமைய உள்ளூராட்சி சபை உறுப்பினர் எண்ணிக்கை 8,356 4,716 குறைக்குமாறும் இதன் மூலம் அரசாங்கத்தினுடைய செலவீனத்தை 780 மில்லியன் மீதப்படுத்துமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் அரசின் புதிய எண்ணியமயமாக்கல் கொள்கையின் ஊடாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் ஆகியவற்றின் சிறப்பு தேவையுடையவருக்கு அந்த வீதமான ஒதுக்கீட்டை வழங்கும் ஆவண செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த நாட்டின் குடித்தொகையில் 52% பெண்களுக்கு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபையின் உறுப்பினர் தெரிவில் 50% இடஒதுக்கீடு வழங்கும் என கேட்டுக் கொள்கின்றேன். மேலும் நாம் பிரதிபடுத்தும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அடங்கும் உள்ளூராட்சி சபைகள், பிரதேச சபைகள், பிரதேச செயலாளர் பிரிவுகள் மற்றும் மாவட்ட எல்லைகள் தெளிவின்மையால் பல பிரச்சனைகள் உருவாகின்றன. தேவையற்ற குழப்பங்கள் மற்றும் முரண்பாடுகள் ஏற்படுகின்றன. இவற்றை தவிர்க்கும் பொருட்டாக நீலளாவை திணைக்களத்தின் துணையோடு மேற்கூறிய எல்லைகளை தாமதமின்றி தெளிவுபடுத்த ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.